இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இங்கே ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக அந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய், அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், என்னுடைய இலக்கு பரலோகம். மை டெஸ்டினேஷன் இஸ் ஹெவன். என்னுடைய இலக்கு பரலோகம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில் கூட படிக்கப் போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டோம், படைக்கப்பட்டோம், எதற்காக ஆண்டவர் இங்கே அழைத்திருக்கிறார் என்று நாம் கேட்போம் என்றால், நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கான ஒரே ஒரு பதில், நாம் அனைவரும் பரலோகத்திலே இருக்க வேண்டும். பரலோகத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே நாம் பிறக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் அனைவருக்குமே ஆண்டவர் இரட்சிப்பு எனும் சுவிசேஷத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை தந்து நம்முடைய பாவ கரைகளை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எதற்காக இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் பரலோகத்தில் வர வேண்டும், நாம் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3:14 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பவுல் அடிகளார் அழகாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட இலக்கை நோடி நான் ஓடுகின்றேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர் இலக்கை வைத்திருக்கிறார். தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை வைத்து அவர் ஓடக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து அவரை அழைத்ததாகவும் அவருக்காக அவர் ஓடக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராடவும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கவுமே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தால் நமக்கு நித்திய ஜீவன் பரலோகத்திலே காத்து கொண்டு இருக்கிறது. அந்த பரலோகத்திலே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று தேவனும் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த நேரத்தில் கூட நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பரலோகமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏசையா 65:17 பரலோகத்தை குறித்து இவ்வனமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பூமியானது பாவத்தினால் கரை படிந்திருக்கிறது. இந்த பூமியில் வாழக்குள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய 2வது வருகையிலே இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். ஆண்டுடைய 3வது வருகையிலே இந்த உலகம் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். துன்மார்க்கர்கள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்து உங்களையும் என்னையும் அங்கே இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசையா 66:22 நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டிக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே அது என்றென்றைக்கும் நிற்பது போல நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக இருப்பார்கள் என்று இங்கே வாக்கு தத்துவம் ஆண்டவர் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே அவருக்காக நாம் உண்மையாய் வாழ்ந்தால் ஆண்டவர் உருவாக்கக்கூடிய அந்த பரலோகத்தில் நீங்களும் நானும் இருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் தேவனுக்கு காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்திருக்கிறோமா, அல்லது ஆண்டவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து நிச்சயமாகவே அறிந்து அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு விடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நம்மை அவர் நடத்தக்கூடியவராக இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் நம் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் போராமைகள், எங்கு பார்த்தாலும் பெருமை, எங்கு பார்த்தாலும் போட்டி, எங்கு பார்த்தாலும் பண ஆசை, எங்கு பார்த்தாலும் உம்மை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய கிரியைகளிலே மனிதன் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒரு நேரத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கின்றது. நம் நேரத்தை சரியாய் பயன்படுத்தினால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த உலகத்தை நீதியினால் நியாயம் தீர்க்கப் போகிறார், நிலைநாட்டப் போகிறார். ஆகையால் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது, மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடவே கூடாது பிரியமானவர்களே. ஏனென்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு அதற்காகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைக்கப்பட்டார், ஆண்டவர் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் உணர வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் இன்று வெளிப்படுதல் 22 அதிகாரத்திலே நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளையும் ஜீவ விருட்சமும் அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாக்கிறதுக்கு ஏதுவாயிருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே 12 விதமான மரங்கள் நடப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஆசாரியன ஊழியம் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் இந்த காட்சி நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப் போகிறார். அப்படி அவர் சிருஷ்டித்தார், அதில் நீங்களும் நானும் இருப்போமா, அதற்காக நாம் பாடுபடுவோமா, முயற்சிப்படுவோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வேத வசனையை நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:20 வசனம், நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அதை அவர் நமக்கு தெரிவிப்பார். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் என்னுடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் ஆண்டவர் அதை சேகரித்து வைத்திருக்கிறார். நாம் அனைவருமே பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாகவும் சாத்தனுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அது மிக மிக தவறானதாக காணப்படுகின்றது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்று ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வர வேண்டும்படியா, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்குரிய பாதத்திலே நீங்கள் பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும், பொருத்தனை செய்தால் அதை செய்து விடு என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது புதிய எருசலேமுக்கு அது ஒரு புதிதாக இருந்தது. பரிசுத்தம் என்றால் என்ன என்பது புதிய எருசலேமிலே வாழக்கூடிய ஜனங்களுக்கு அது வந்து சந்தோஷமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஏசையா 65:18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டுடைய சன்னதியிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏசையா 65:18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கலிகோராதிருங்கள். இதோ எருசலேமை கட்டுகிறதுனாலே அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களோடு பேசக்கூடிய ஒரு காரியம், எனக்காக நீங்கள் எதையும் செலுத்த வேண்டாம், ஆலயத்துக்காக காணிக்கைகளை நீங்கள் செலுத்துங்கள் தவறாமல், சொல்லப்பட்ட காரியங்களை சரியாய் பின்பற்றுங்கள். உங்களுக்கு உடை என்று கொடுக்கப்பட்டால் அந்த உடையை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் பார்த்து கேள்வி கேட்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே செய்யக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தி 21:6 வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்தது. கடைசியாக அவர்களை இருவரையும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. அது கனவை நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் வேதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது நாம் அவருக்காக கீழ்ப்படிந்து அவர் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுவே தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இன்று அநேகர்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தைவே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து செய்தியை கேட்கும் பொழுது, ஹோலி காட் அண்ட் ஹோலி பீஸ். இங்கே பார்க்கும் பொழுது தேவ மனிதன் அல்லது தேவனுடைய பிரதிநிதி, அதுக்கடுத்த ஒரு தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது பரிசுத்தமான ஜனங்கள். அப்படி என்றால் நாம் யாருக்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வெளிப்படுதல் 20:26 என்ன என்று சொல்லும் பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுப்பது மிக மிக முக்கியமானது. ஞானஸ்தானத்தை எடுத்தால் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுப்பான காரியங்கள் வந்து சேரும் என்ற ஒரு சொல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாளில் மாம்சத்தை நாம் புசிக்காதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத உணவை புசிக்காதபடி, தேவனுக்கு பிரியமான காரியத்தை புசிக்கக்கூடியவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் நாம் போகிறோம். ஆண்டவர் நம்மை அங்கே வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு பிரியமான காரியத்தையே நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேத வார்த்தை இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:23 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களை கொண்டு அற்புதமாகவும் அதிசயமாகவும் அவர் நடத்தினார், அவருடைய கையில் என்ன இருந்தது என்ற கேள்வி நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவரை கொண்டு பெரிய காரியத்தை செய்தது போல இன்று ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய பெயரை ஆண்டவரிடத்திலே சொல்லி 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 நமக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஏனென்று பார்க்கும் பொழுது வயதாகி கொண்டே போகின்றது, திருமணம் ஆகவில்லை, என் வாழ்க்கை எங்கே போகுமோ எப்படி முடியுமோ என்று சோகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்காக கர்த்தர் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு கர்த்தர் நீர் செய்து அவர்களை மீட்கும்படியாய், அவர்களை இரட்சிக்கும்படியாக நான் இந்த நேரத்தில் கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமான காரியத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் பொழுது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் அவருக்காக கனிகளை கொடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம் என்று பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் நம்மிடம் இருக்கும் பொழுது ஆம், நிஜமாகவே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனியை நம்மால் கொடுக்க முடியும். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அநேக வேத வசனங்கள் இருந்தாலும் வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கும் பொழுது இது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு வரக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். ஆம், இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய திருமணத்திற்காக அழைக்கிறார். அப்படி என்றால் மணப்பெண் யார் என்று கேட்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் தான் மணப்பெண், மணவாளன் அவர், மணவாட்டி நாம். அப்படி என்றால் எப்படி ஒரு கணவன் மனைவி பிரிந்து அவர்கள் இருவரும் சந்திக்க காத்திருப்பார்களோ அதே போலவே இன்று ஆண்டவரும் நாமும் பிரிந்திருக்கிறோம். மனிதர்களுடைய பாவத்தினால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வர முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நீங்களும் நானும் ஜெபித்து ஒன்றாக இருப்போம் என்றால் கட்டாயமாக அந்த பரலோகத்திலே ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதையும் என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய இலக்கு பரலோகமாக இருக்கின்றது. அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது. நாம் எங்கும் சென்று ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது பரிசுத்த நகரம், அதாவது நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நகரமாக இருக்கிறோம். நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் வேதத்தை முழுமையாக படித்தாலும் இன்னமும் புரியாத எத்தனையோ கதைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகையால் நாம் தேவனையே நம்புவோம், தேவனையே நினைப்போம், தேவனையே பின்பற்றி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தந்த கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதியும் அவர்களோடு கூட நீ பேசினதுக்காக உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, தயவாய்க் கூறுங்களை பார்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எனக்குதாக ஆமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரையோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.